போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவர் குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றியுமக்கே.
லூக்கா நற்செய்தி 18:9 தொடங்கி 14 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றவர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 1/10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கி ஏறலும் என்றார். இயேசு பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, சனிக்கிழமை பொழுது அன்னைக்கு உகந்த நாள். இருப்பினும் கூட தவக்காலத்தில் இந்த நாளை நம் அன்னையோடு சேர்ந்து அவருடைய மனநிலையோடு நம்மை உராசி பார்த்து அவரோடு இருக்கிற நற்குணங்களை நாமும் உள்வாங்கி கொள்ள இந்த நாளில் இந்த இறை வார்த்தையோடு சேர்ந்து இணைந்து சிந்திப்போம். இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைப்பது, ஒப்பிடுதலை ஓரம் கட்டுங்கள், தனித்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் இந்த நாளில் நம்முடைய மறைவரை இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நிறைய விளம்பரங்கள் இன்றைக்கி நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். ஏகப்பட்ட விளம்பரங்கள் போடுகிறார்கள். எல்லா விளம்பரத்தையும் நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரே ஒரு ஒப்புமை இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போது வந்து ஒரு தலைக்கு தேய்க்கிற ஒரு எண்ணெய், அந்த கம்பெனியிலேருந்து அவங்க புதுசாக வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி தன்னை விளம்பரப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் நான் சொல்கிற 99% இப்படித்தான் இருக்கும். ஒரு ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு எண்ணெய் பாட்டில் அப்படி வச்சுட்டு புதுசாக இவங்களுடைய ப்ராடக்டை இப்படி வைப்பாங்க. ஏற்கனவே உள்ள எண்ணெய் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பேர் போட மாட்டாங்க, புதுசாக வைக்கிற அந்த இதில் அவங்களுடைய ப்ராடக்ட் போட்டு அந்த எண்ணெய் பாட்டில் தட்டி விட்டுட்டு புதுசாக இன்னொரு அந்த எண்ணெய் பாட்டில் வந்து நிற்கிற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த எண்ணெயை பற்றி நான் சொல்கிறேன். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அப்படி தான். ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது நல்லா இல்லை, அதை விட எங்கள் வீட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உண்மையில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இந்த ஒரு புதிய பொருளை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் இந்த குணம் இருக்கிறது, இது இவ்வளோ நாளைக்கு பயன்படும், இது இந்தந்த நன்மைத்தனங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும், இதனுடைய விலை எவ்வளவு அப்படின்றத சொன்னால் அது நல்ல ஒரு தரமான நிறுவனம் சொல்லுகிற தரமான ஒரு விளம்பரம். ஆனால் நீங்கள் பல விளம்பரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அதுபோல் இல்லை, நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதைத்தான் இந்த நாளுடைய வாசகத்தில் கூட ஆண்டவரும் சொல்கிறாரு, யாரும் யாரோடும் எதையும் ஒப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருவன் தன்னை நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்வதற்காக அவன் ஒரு ஜபம் செய்கிறான் என்பதை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு பரிசேயன், நல்லது சரிசெயன் நரவழித்து எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த பரிசேயன் வந்து ஆண்டவருக்கு முன்பாக ஆலயத்துக்கு உள்ளே வந்து நின்று கொண்டு, ஆண்டவரே, என்னை என்னுடைய ஜபத்தை கேட்டொல் நீரே, நான் வந்து ஒரு கொலைகாரனைப் போல, ஒரு நேர்மையற்றவரை போல, ஒரு விபச்சாரரை போல அல்லாமல், இதே வெளியே நின்று கொண்டிருக்கிறாரே இந்த வரி தண்டுபவர், அவரை போலலாம் அல்லாமல் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அதே நேரத்தில் வெளியில் ஒரு ஆயக்காரன், அது ஒரு வரி தண்டுபவர், வெளியில் நின்று கொண்டு குற்றம் நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய இயலாமை எடுத்து சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கிறார். இப்போ ஏசு ஆண்டவர் இந்த ரெண்டையுமே சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்குறாரு, இதில் யாருடைய ஜபம் உண்மையான ஜபம் அல்லது கடவுள் விரும்புகிற ஜபமாக இருக்கும் என்று சொல்லி கேட்டார். உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன் அதே கேள்வியை, யாருடைய ஜபம் உண்மையான ஜபம் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்லுவோம் அந்த வரிதண்டுபவனுடைய ஜபம் தான், அந்த வெளியில் நின்று ஜபித்து கொண்டிருந்த அந்த ஆயக்காரனுடைய ஜபம் தான் உண்மையான ஜபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நூற்றுக்கு நூறு எல்லாருக்கும் மார்க் கொடுக்கலாம், எல்லாருமே பாஸ். வாயில் சொல்கிறத நமக்கு வாய்ப்பு வரும் போது அதை நம்ம எப்படி வாழ்கிறோம்? பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த ஒப்பிடுதல்களை பல நேரங்களில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்திப்போம். முதல் காரியம் என்ன ஒப்பிடுதல் அப்படின்னு சொன்னால், நம்மை நம்மோடு ஒப்பிடுதல். நான் என்னவே என்னோடு ஒப்பிட்டு பார்க்கறது, எப்படி பார்க்கறது? என்னுடைய அழகை வச்சு பார்க்கறது, நான் ரொம்ப அழகாக இல்லையே, என் மூக்கு பாருங்கள் எப்படி இருக்குது, என் ஐப்ரோ பாருங்கள் எப்படி இருக்குது, என் முடி ரொம்ப சுருட்டை சுருட்டையாக இருக்குது, நான் மொத்தம் கொஞ்சம் நட்டையாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நம்முடைய உடல் அழகை குறித்து நம்மையே நாம் ஒப்பிட்டு பார்க்கறது. ரெண்டாவது நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்ப்போம்னா திறமை அடிப்படையில் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள் அவங்களாம் எவ்வளோ அழகாக அந்த அம்மா பாடுது, எனக்கு பாட வர மாட்டேன்னுது, அவங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க, எனக்கு டான்ஸ் ஆடவே வரமாட்டேன்னுது, எனக்கு நல்ல ஞாபக சக்தி இல்லையே, அவங்களுக்கு எவ்வளோ நல்ல ஞாபக சக்தி இருக்குது. இப்படி நம்முடைய திறமையை இன்னொருடைய திறமையோடு ஒப்பிட்டு பார்ப்பது, திறமையை இன்னொருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்களே, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே திறமை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, ஒன்றுமே செய்ய முடியாது. உதாரணத்தை உங்கள் கோயிலே எடுத்துக்கோங்க, நம்ம கோயிலில் எடுத்துக்குவோம், கோயிலில் வந்து திருப்பலி நடக்குது, கோயிலில் இருக்கிற எல்லாருமே பாடுறதுக்கு ஆசைப்பட்றாங்க, பாடுற திறமையோடு இருக்கிறாங்க. அப்படின்னா யார் பூசதவி செய்கிறது, யார் கோயிலுக்கு மணி அடிக்கிறது, யார் காலையில் ஜெபம் சொல்கிறது? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, அந்த திறமையை அந்தந்த விதத்தில் பயன்படுத்தணும். இப்படி நாம் அடுத்தவங்களோட நம்ம திறமையை அடிப்படையாக வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறது. இன்னும் ஒரு சில பேர் குடும்ப பின்னணியை வச்சு ஒப்பிட்டு பார்ப்பாங்க, அவங்க குடும்பத்தெலாம் பாருங்கள், அவங்களும் அந்த ஜாதிக்காரங்க, அவங்களும் அந்த ஊருக்காரங்க, எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட நம்ம அடுத்த குடும்பத்தோட அந்த ஜாதியோட ஒப்பிட்டு பார்க்கறதும் தப்பு. என்னுடைய குடும்பம் எனக்கு கடவுள் கொடுத்த குடும்பம், என்னுடைய இனம் நான் விரும்புகிறோமோ விரும்பலையோ, தமிழ்நாட்டில் பிறக்கிற இந்த தேசத்தில் பிறக்கிற எல்லாரும் கன்றாவி இந்த ஜாதியில் எப்படியாவது பிறந்துழைஞ்சிரும், அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, நான் பிறந்த ஜாதி, நான் பிறந்த இனம், இதற்குள் இருந்து என்னால் எப்படி நல்ல முறையில் வாழ முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்படி ஜாதி அடிப்படையில் யோசிக்கிறோம். மூணாவது நம்மிடம் இருக்கிற பணம் சொத்து இதெல்லாம் வச்சு பார்க்குறோம். பாருங்கள் அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க, இதென்ன விடாது, ஆண்டவர் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார், அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றார் போல, அவங்கவுங்க மனசுக்கு ஏற்றார் போல் எல்லாத்தையுமே கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்படி ஒன்று ஒன்றையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். உடல் அழகு, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ரெண்டாவது இறைவன் கொடுத்துருக்கிற அல்லது நாம் வளர்த்து கொண்ட திறமை, அதன் அடிப்படையில் நாம் ஒருத்தரை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம். மூணாவது என்னது, ஜாதி குடும்ப பின்னணியை அதை வச்சு ஒப்பிட்டு பார்க்குறோம். நாலாவது நம்மிடம் இருக்கிற சொத்து பத்து பழக்க வழக்கம் இதெல்லாம் வச்சு நாம் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம். இப்போ சொன்னது எல்லாமே என்னை நான் பிறரோடு ஒப்பிடுவது, இது ரொம்ப தப்பு. இதோட ரொம்ப தப்பு எது தெரியுமா? இன்னொருத்தனை ஒப்பிட்டு பார்க்கறது, அவங்களையும் ஒரு பிஏவும் ஒரு சிஏவும் ஒப்பிட்டு பார்க்கறது, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். அதையும் செய்யக்கூடாது என்பதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சொல்கிறார். பல நேரங்களில் நாம் இதை சந்திச்சிருப்போம், டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலில் நிறையா வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார் அவன் எப்படி படிக்கிறான், பார் ஒழுங்காக படுறான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுவாங்க. அவன மாதிரி நல்லா படி, இது எழுத்தாடாது, அவன்கிட்ட நோட்டை பார், அழகாக எழுதுறான் பார் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் குடும்ப பின்னணி என்ன, வளர்ந்து வந்த இதை என்ன, அவங்க அப்பா அம்மா அவனை வளர்த்த விதம் என்ன, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிள்ளையோட திறமை வெளிப்படும். அதெல்லாம் தெரியாமல் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒருத்த மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதுபோல் பேரண்ட்ஸும் இந்த வேலையை செய்வாங்க, அந்த வீட்டு பையில பார் இவ்வளோ அழகாக படிக்கிறான், நீந்து தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிலாம் ஒப்பிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப தவறான ஒரு காரியம். பெற்றவங்க இதை செய்யவே கூடாது, நீங்கள் பெரிய சாவான பாவம், இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. உங்கள் பிள்ளையவே நீங்கள் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு உங்களுக்கு அந்த குழந்தை மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் இந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யும், உங்களை இன்னொரு அம்மா அப்பாவோட ஒப்பிட்டு பார்க்கும். இப்படித்தான் ஒரு முறை ஒரு அப்பா போய் அவன் போய் ஃபாதர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஒன்றுமே படிக்க மாட்டான் ஃபாதர், ஒன்றுமே செய்ய மாட்டான் ஃபாதர், இவன் படிக்கிற ஸ்கூலில் தான் அந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையும் படிக்குது, இவனுக்கு கட்டுற ஃபீஸு தான் அதே ஃபீஸு தான் அவனுக்கும் கட்டுறேன், இவனுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தான் அவனுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க, இவனுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் தான் அவனுக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே சரியாக இருக்குது ஃபாதர், அவன் 90 மார்க் வாங்குறான், இவன் 40 மார்க் வாங்குறானே ஃபாதர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு ஃபாதர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போது அந்த பையன்ட்ட கேட்டாங்களாம், அந்த ஃபாதர் என்னடா அப்படி இருக்குது உண்மையாடா அப்படி சொல்லி கேட்டார். ஆமாம் ஃபாதர், அவனுக்கு எல்லாமே ஒன்று தான், அவன் படிக்கிற ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் தான் எனக்கும் பாடம் சொல்லி தராங்க, அவனுக்கு கட்டுற ஃபீஸ் தான் எனக்கும் கட்டுறாங்க, எல்லாமே ஒன்று தான், தாயும் தகப்புன்னு வேறு ஃபாதர், எங்கள் அப்பையும் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றான் அதை அப்படின்னு சொன்னாங்க. இது எதார்த்தமாக இருந்தாலும் கூட இதான் உண்மை. நீங்கள் பிள்ளைங்கள ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் பிள்ளை என்ன செய்யும், உங்களையும் கட்டாயம் ஒப்பிட்டு பார்க்கும். இதை நாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டும். சரி, இப்போது இப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுனால, இப்படி ஒருத்த மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்றது, அதோடய பின் விளைவுகள் என்ன அப்படின்னா, முதல் காரியம் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், கர்வம் வரும், தாண்ட எண்ணம், அகங்காரம் வந்துடும். ஒருவேளை நீங்கள் ஒப்பிடுகிற பொழுது நீங்கள் உயர்வாக நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஜாதி ஒரு இந்த சமூகம் சொல்லுகிற தாழ்ந்த ஜாதி இன்றைக்கி சமூகம் ஒரு சில பேர் சொல்லி வச்சுருக்கு, மகா கேவலம், மோசம், கடவுள் அருவருக்க தக்க செயல் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதிய உணர்வு உள்ளவர்களையும் ஜாதிய சிந்தனைனா சொல்வார். இப்படி அப்படிப்பட்டவங்களை நினச்சிக்கிட்டு நாங்களாம் ஆண்ட ஜாதியில் பிறந்திருக்கோம், நாங்களாம் ஆண்ட பரம்பரையில் பிறந்திருக்கோம் அப்படிலாம் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களே, அப்போ ஒரு கர்வம் என்ன நமக்குள்ளே வரும், அந்த கர்வம் தலை தூக்குகிற பொழுது நம்முடைய வளர்ச்சி சுத்தமாக அடிபட்டு போய்விடும், அது கட்டாயம் அடிபட்டு போயிடும். அதுபோல் எனக்கு தான் இந்த திறமை இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்பலாம் பீத்திக்கக்கூடாது. ஒருவேளை உனக்கு நல்லா பாட வருது அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இந்த அருமையான குரலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஒரு முறை நான் வாசித்தானா, ஒரு முறை பார்த்தேன்னா எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு இந்த அருமையான வந்து மனன சக்தியை நீங்கள் தந்திருக்கிறீங்க ஆண்டவரை, நன்றி அப்படின்னு சொல்லணும். நல்ல புஜா பலாத்காரமத்தோடு நீங்கள் நல்ல உடல் வாகுவோடு இருக்கிறீங்களா, நோஞ்சானா இருக்கணும் பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், ஆண்டவர் எனக்கு நல்ல உடல் வலிமையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இல்லை போன தலைமுறை நல்ல சொத்துக்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, இன்றைக்கி நீங்கள் ஓரளவு சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய நிலையில் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா மண்டக்கணமாக பேசக்கூடாது, யாரையும் இல்லாதவங்களை பார்த்து இழிவாலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அப்போ என்ன செய்யணும், அந்த சூழ்நிலையும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி அப்படின்றத நாம் சொல்ல கற்றுக்கணும். இன்றைக்கி பல நேரங்களில் இந்த ஒப்பிட்டு பார்க்குறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள், உதாரணத்துக்கு பாருங்களேன் பங்குகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி வந்து கொடிமரம் 60 அடி 70 அடின்னு கட்டுறாங்களே, ஏன் எப்போ 70 அடி கட்டுவாங்க தெரியுமா, பக்கத்து பங்கில் 60 அடி இருந்தால் இந்த பங்கில் 70 அடி கட்டுறான், நம்ம ஆள் கட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்க 3 கோடி கட்டுறாளா, நம்ம பங்கு பெற கூட்டம் போட்டு நம்ம பேசும் போதே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஊருக்கு இந்த கோயில் கட்டணும்னு பேசுகிறத விட பக்கத்து ஊரில் 3 கோடி கட்டியிருக்கான், நாம் எந்த விஷயத்தில் குறைஞ்சி போயிட்டோம், நம்ம 5 கோடிக்கு கோயில் கட்டணும்டா அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் அருவருக்கிறார், ஆண்டவர் அருவருப்பார், வழிகளை அல்ல இரக்க செயல்களைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று விபிலியம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பல நேரங்களில் இந்த ஊர்களில் திருவிழா கொண்டாடும் போது என்ன செய்வோம், அன்பு எங்களுக்கு பிரித்து கொடுப்போம், சரி இந்த நவநாளை நீங்கள் செய்யுங்க, இந்த நவநாள் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். பூசை முடிஞ்சோன்னே மக்கள் அப்படியே ஆர்வமாக ஓடி வருவாங்க, குழந்தைங்க எல்லோரும் ஓடி வருவாங்க, பெரியவங்களும் வருவாங்க, ஃபாதர் ஃபாதர் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, எங்கள் லிட்டர்ஜி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுமா, நல்லா சிறப்பிச்சோமா அப்படின்னு கேட்பாங்க, ஆ ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நேற்று பண்ணாங்களா அவங்க எப்படி பண்ணாங்க அப்படி சொல்லி கேட்பாங்க, எனக்கு அப்படியே மண்டையில் கொட்டன் போல் வரும், நீ நல்லா பண்ணியான்னு கேட்டியா, நீ நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொருத்தோட ஒப்பிட்டு பார்த்து இல்லை நீ அவங்களோட நீங்கள் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி வச்சு எனக்கும் பாவத்தை கட்டி அவங்களும் பாவத்தை கட்டிக்கிற பார்க்குறாங்க. செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது. பங்குல அன்பிய செயல்பாடுகள், பங்கு அமைப்புகள், எது இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை செய்யுங்க, அதை மட்டும் செஞ்சாவே நல்லா இருப்போம். அப்போது இந்த முதல் விளைவு என்னது, கர்வம், அது வந்துடும். ரெண்டாவது என்ன விளைவு வரும் அப்படின்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மை சில நேரத்தில் வந்துடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும், அதுவே குற்ற உணர்வாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம ஒப்பிடும் போத நமக்கு மேலே இருக்கவங்கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், அதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. என்னிடம் இருப்பது இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், வச்சிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பிரிமாடல் ஒரு கருத்து மாத்திரம் நம்ம ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தனித்துவமாக தான் பிறந்திருக்கிறீங்க, நான் உட்பட நீங்கள் உட்பட. சொல்லுவாங்க ஒரு உலகத்தில் ஒரே போல 7 பேர் இருப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, 7 பேர் இருந்தாலும் 7 பேருடைய கைரகையும் ஒழுங்காக இருக்காது. இந்த கையில் சொல்லுவாங்க உருப்படியாக வந்து 153 கோடுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கோடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கணக்கில் வேணாம், உருப்படியான கோடுகள் 153 கோடுகள்னு சொல்லுவாங்க. இந்த 153 கோடு பிரிட்டோ ஃபாதருக்கு மாதிரி உலகத்தில் ஒரு வேலைக்கு இருக்காது, கண்ணில் வந்து நிறைய அந்த அதிர்வுகள் வந்து, இது என்னது நம்ம என்ன சொல்லுவோம் அதை, இந்த கண்ணில் வந்து நிறைய கோடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது எனக்கு இருக்கிற மாதிரி உலகத்தில் ஒரு பயலுக்கு இருக்காது, நான் சொல்லிக்கலாம். உலகத்தில் எவன்ட்டுமே இல்லாத கண்ணில் இருக்க அந்த கருவில் எனக்கு தாண்டா இருக்குன்னு சொல்லிக்கலாம். என் கையில் இருக்கிற அந்த ரேகை உலகத்தில் ஒரு பயலுக்கு இல்லை, எனக்கு தான் இருக்குன்னு நான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் ஒன்று ஒவ்வொருத்தனையும் படைக்கும் போது தனித்தனியாக தனித்துவத்தோடு ரசித்து படைச்சிருக்கிறார். அவர் ரசனையோடு படைத்த இந்த படைப்பை, இந்த உடலை அல்லது இந்த வாழ்க்கையை, இந்த குடும்ப சூழலை நாம் என்ன செய்கிறோன்னா ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அந்த ரசனையில் கடவுள் ரசித்ததை நாம் ரசிக்காமல் போயிடுறோம். அப்போ ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் குற்ற உணர்வு, அது ரெண்டுமே என்ன செய்யும், சேர்ந்து வந்துடும். ஒரு முறை இப்படி தான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச வந்தாங்க. அப்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. எனக்கு தெரியும் நல்ல குடும்பம், அருமையான குடும்பம், ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை சின்ன பையன், நல்ல குடும்பம். நான் நிறைய முறை அந்த குடும்பத்தை சந்தித்திருக்கிறேன். அப்போது ஒரு முறை என்னை கேட்டுட்டு, சாமி உங்களை பார்க்கணும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான், பிள்ளைங்க வெளில போயிடுச்சுங்க. அவள் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த அண்ணாச்சி சொன்னார், வீட்டுக்கார் சொன்னார், சாமி நல்லா இருந்த சாமி, ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருந்து சாமி, என்னைக்கு இவ தங்கச்சி கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு என் குடும்பம் நிம்மதியெல்லாம் போச்சு சாமி அப்படின்னார். என்னாச்சு, அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது நல்லா தானே இருக்குது அப்படி சொல்லி கேட்டேன். அது நல்லா இருக்கிறதா எனக்கு பிரச்சனை அப்படின்னார். என்ன என்ன ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் வீட்டுக்கார் நல்ல சம்பளம் வாங்குறாரு, நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டாரு, அதுவும் நல்லா படிச்சிருக்கு, அதுவும் சம்பளம் வாங்குது. என் வீட்டுக்காரி பெரிய அளவில் படிக்கல, அவளுக்கு ஏற்றாப்புல அவள் எங்கள் மாமனார் என்னைய பார்த்து கட்டி வச்சார், நல்லா தாங்க இருந்தோம். அவளுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் வீட்டுக்கார பாருங்கள், அவர் அப்படி சம்பாதிக்கிறாரு, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, என் தங்கச்சி பாருங்கள் அனிமூன் போகிற, அவன் பிள்ளைக்கு பாருங்கள் அந்த ஸ்கூலில் சீட்டு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி 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 காமிச்சு எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஃபாதர், என்னால் முடிஞ்சால் தான் நான் செய்ய முடியும். என் குடும்பம் இன்றைக்கி வர சந்தோஷமாக இருந்துச்சு, என்றைக்கு இவர் தங்கச்சி குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தாலோ நாசமாக போச்சு என் குடும்பம் அப்படின்னு அவர் சொன்னார். உண்மையிலும் உண்மை, உண்மையிலும் உண்மை. இன்றைக்கி புதுசாக கல்யாணம் ஆகி போதுகளை பிள்ளைங்க, அவங்க எல்லாருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய காரியம் தான், பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டு பெருமை சொல்லக்கூடாது, அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இருக்கிற இடத்துல போய் நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறனும், எப்படி அதோடு ஒத்து போகணுமே பார்க்கணுமே ஒழிய, ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் சரி, தனி மனித வாழ்க்கையில் சரி, சமூகத்தில் சரி, எப்போதுமே நிம்மதி இருக்காது, நிம்மதிக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இந்த ஒப்பிடுதலுடைய மூன்றாவது பக்க விளைவாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், உருவத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா பொறாமையும் பழி வாங்குற எண்ணமும் நமக்குள்ளே வந்துடும். முதல்ல என்ன சொன்னேன், கர்வம் வரும் சொன்னேன், ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை வரும் சொன்னேன், மூணாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு பொறாமையும் பழி வாங்குற எண்ணமும் வந்துடும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இன்னொருத்தர் ஒப்பிட்டு பார்த்து பேசுனீங்க அப்படின்னா யாரோட உங்களை ஒப்பிடுறாங்களோ அந்த ஆளை பார்க்குற போது தான் நமக்கு கோவம் வரும். அவள் யாரோ ஒரு ஏ ஒரு பியோ ஒரு சிஏ இருந்திருப்பாங்க, யாருமே தெரியாது. ஆனால் சொல்லும் போத அந்த அவனை பார்க்கும் போதுனா இவனை வச்சு தானே நம்மளை திட்டுறாங்க, நம்ம வீட்டில் இவனை ஒப்பிட்டு பார்த்து தான் நம்மளை வந்துட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க, இவனை வச்சு தானே நம்மளை வீட்டில் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் அந்த வீட்டுக்காருக்கு அவ்வளோ நாளாக வந்து குழந்தையால் பிடிச்சிருக்கோம், ஆனால் என்றைக்கு இந்த வீட்டுக்காரமாக வந்து தங்கச்சியை வச்சு ஒப்பிட்டு பேச ஆரம்பித்தோ அந்தையோடு அந்த தங்கச்சியை பிடிக்காமே போயிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் கூட வந்துச்சு, ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன், ஸ்கூலுக்கு போகிற பையன், அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன், ஸ்கூலுக்கு போகும்போது அவனும் அவங்க தம்பி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அண்ணன் வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான், தம்பி வந்து நாலாம் கிளாஸ் படிக்கிறான், மூணாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன். அப்போ ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தம்பி மாத்திரை வரான், அண்ணன் மாத்திரை வரான், தம்பியை காணான். வீட்டில் வந்து கேட்குறா, எங்கடா அவன் தம்பி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவன் அப்படியே மூணு இருந்தான், எங்கடா அவன் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டால், கடைசியில் தெரியுது ரெண்டு பேரும் ஸ்கூலில் பாத்ரூம் போகும்போது தண்ணிக்குள்ள வச்சு அவனை அமைக்க கொண்டே விட்டான் அந்த பையன். காரணம் கேட்டால் அந்த பையன் ரொம்ப எளிமையாக சொல்கிறான், இவனை வச்சு தான் வீட்டில் எந்த நேரம் பார்த்தாலும் எங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்க, தம்பியை பாரு இவன் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன், அவனுக்கு அவ்வளோ தூரம் சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை, இருந்தாலும் கூட இவனால் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவனை கொண்டு போட்டான். இது யதார்த்தத்தில் நடக்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் ஒப்பிடுதலை விரும்புவதே இல்லை. யோவான் செய்தி 21வது அதிகாரம் வந்து கடைசி அதிகாரம், அது முழுக்க முழுக்க பேதுருவை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். பேதுருவ ஆண்டவர் கேட்பார் இல்லையா, நீ அன்பு செய்கிறாய், என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுவார், நீ வந்து சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவாய் அப்படிங்கற செய்தியை பேதுருக்கு வெளிப்படுத்துவார். உடனே பேதுரு கேட்பாரு, அப்படினா உன் அன்பு சகோதரர், உன் அன்பு சீடர் யோவானுக்கு என்ன ஆகும் அப்படினு சொல்லி கேட்பார். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, அவனுக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன, அவன் சாகும் வரை அல்லது நான் திரும்பி வரும் வரை உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன அப்படினு சொல்லி கேட்பார். உனக்கு என்ன செஞ்சனோ அதை மட்டும் நீ செய், ஏன் வந்து இன்னொருத்தரோட உன்னை ஒப்பிட்டு பார்க்குறேன்னு ஜீசஸ் ரொம்ப கராராக அந்த இடத்துல சொல்கிறார். அதுபோல் மார்த்தா மரியா அதில் பார்க்கலாம், லூக்கா நடிச்சதுலேயும் அந்த இடத்தை பார்க்க முடியும். லூக்கா நடிச்சது 10வது அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா மார்த்தா வந்து முறையிடுவார், பாருங்காண்டவரே நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், பாருங்க அந்த குட்டி என் தங்கச்சி உங்கள் காலடியில் உட்காந்துக்கிட்டு ஜம்முன் உங்கள்கிட்ட பேசினே இருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்பார், நீ செய்கிற வேலையும் நல்ல வேலை தான், அவள் செய்கிற நல்ல வேலையா, அவளும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், நீனும் நல்ல பங்கு தான் தேர்ந்து கொண்டாய், ஏன் நீ செய்கிற வேலையை அவளோடு ஒப்பிட்டு பார்த்து தரமில்லாத ஒன்றா நீ நினைக்கிறாய் அப்படின்றத இயேசு ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம், அன்னை மரியாதை தான் நம்ம எடுத்துக்கணும் இன்றைக்கி நாள் கூட சனிக்கிழமை, அதனால் அன்னையில் வாழ்க்கையிலேருந்து சொல்லலாம். நான் வந்து ஆண்டவுடைய கருவை என் வயிற்றில் தாங்கியிருக்கிறேன், நான் வந்து இறை மகனை பெறப்போகிறேன், என் மகன் மூலமாக தான் அந்த உலகத்துக்கே மீட்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மற்ற தாய்மார்களையெல்லாம் அந்த அம்மா கொச்சப்படுத்தவே இல்லை, ஒப்பிட்டு பார்க்கவே இல்லை. இப்படியும் வச்சு பார்க்கலாம், நான் இறைவனுடைய மகனை கருவில் தாங்கியிருக்கிறேன், இந்த உலகத்துக்கே ராஜாவை கொடுக்க போகிறேன், நான் போய் மாட்டுக்கோட்டத்தில் பிள்ளை பெற்றுக்கிறது, நான் போயா இப்படி கணவன் இல்லாத ஒரு குடும்பத்தில் நம்ம வாழ போகிறது, சூசேபர் இறந்து போயிட்டார் இல்லையா கொஞ்சம் நாட்கள்ல, அப்படி கைம்பண்ணாக நான் வாழ போகிறது அப்படின்னா நம்ம நினச்சே பார்க்கலாம். அன்னை மரியாள் அப்படி நினைத்து பார்க்கவில்லை, எனக்கு இறைவன் கொடுத்த திட்டமும் திருவுளமும் இப்படி இருக்கிறது, இதை நான் வாழ்ந்து முடிக்கிறேன் அப்படின்னா அந்த அம்மா நினைச்சாங்க. அப்போ இன்றைக்கு இந்த நாளில் நாங்கள் இறைவார்த்தையை கேட்டதன் அடிப்படையில் ஒரு கருத்தை மத்தனை உள்வாங்க, யாரும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவன் கொடுத்திருக்கிற இந்த அழகையும் இந்த திறமையையும் அவர் கொடுத்திருக்க வசதி வாய்ப்புகளையும் நம் குடும்ப பின்னணியையும் அன்பு செய்வோம், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். ஆமென்.